தொழிலாளர் சொந்தங்களே வணக்கம். நம்ம வாடிப்பட்டி தாலுக்கா அழகாபுரி கிராமத்துல ஆதித்தமிழர் சங்க சார்பாக இலவச சட்ட பயிற்சி நடந்தது. இன்னைக்கு அதை பத்தி கேட்கலாம் வாங்க.
அழகாபுரி வசந்தி, தலைவர் வசந்தி, துணைத் தலைவர் பிரவீனா, பொருளாளர் அஞ்சனி, செயலாளர் பொண்ணுதாய், துணை செயலாளர் சரிதா. அழகாபுரி கிராமத்துல கிளைச்சங்க தலைவர் இத்தனை பேர் செயல்படுறோம். 7 பேர் பழைய உறுப்பினர், சேர்ந்தவங்க 20 பேர் சங்கத்தில் செயல்படும். காலேஜ் முடிச்சுட்டு இருக்கவங்க 20 பேர், பையங்களை 10 பேர், பொம்பளை பிள்ளைய 10 பேர் இருக்காங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் தினக்கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு 51 குடும்பம், பெண்கள் 48 இருப்பாங்க, ஆம்பளை வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. பொம்பளையில் வந்து கட்டிட வேலைக்கு அதிகம் போகிறாங்க, 100 வேலைக்கு போகிறாங்க, களவட்ட போகிறாங்க, சமையல் வேலை சர்வீஸ் பண்ணுற சமையல் வேலைக்கு போகிறோம், கம்பெனி வேலைக்கு போகிறோம், துப்புரப்பள்ளியால் ஒரு 5 பேர் பார்க்குறாங்க, ஆம்பளை காலவாசு வேலைக்கு மண்ணு குலைக்க கில்லருக்கு வேலைக்கு போகிறாங்க, லோடு ஏற்ற போகிறாங்க, டெய்வராக இருக்காங்க, கூலி வேலைக்கும் போகிறாங்க. 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா 450 ரூபாய்க்கு வேறு கிடைக்குங்க பொம்பளைக்கு சம்பளம். துப்புரப்பள்ளியாளர்களுக்கு ஒரு மாதம் வந்து 5000 ரூபா சம்பளம், ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே சம்பளம் தான். அதுலேயும் மாதம் மாதம் கரெக்டாக போட மாட்டாங்க, 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் போடுவாங்க சம்பளம். வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு ரெடி பண்ணி எல்லாமே காசுலாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து அடிப்படை தேவை வந்து அதிகமான புது கழிப்பறை தான் எங்களுக்கு தேவை. வீட்டு வீடு கழிப்பறை இருக்குது, அது வந்து சும்மாலேயே சாதாரணமாக கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நல்லவே இல்லை. அதனால் பொதுவான கழிப்பறை வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் கிராம சபையில் கூட்டத்தில் போய் மனு கொடுத்துருக்கோம், அதுக்கு இன்னும் எதுவும் சொல்லலை. அதனால் எங்களுக்கு கேட்டால் இடம் வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தக்கட்ட வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கலான்னு கிளைச்சங்கத்தில் பேசியிருக்கோம்.
அழகாபுரி கிராமத்துலேருந்து ஜீவா பேசுகிறேன். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், இதை மட்டும் நீங்கள் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் ரொம்ப கோவப்பட்டு கடவுளை திட்டினார். அவர் வந்து எதுனாருனா, தேவைப்படுற நேரத்தில் காத்தடிக்கிறது இல்லை, மழை அடிக்கிறது இல்லை, வெயில் அடிக்கிறது இல்லை, அதனால கடவுளை திட்டினார். அந்த பெரியவர் திட்டவிட்டையும் அந்த கடவுள் வந்துட்டாரு. கடவுள் வந்துட்டையும் அந்த பெரியவர் சொல்றாரு, உனக்கு விவசாயம் தெரியல, விவசாயி பத்தி நான் சொல்லி தரேன், உனக்கு ஒரு சேவையாளி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த விவசாயி, நானே உனக்கு சேவையாளியா வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த கடவுளும் ஒத்துக்கிட்டாரு. கடவுள் வந்து அந்த பெரியவருக்கு அந்த 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாரு. அப்போ வந்து கடவுள் சொன்னாரு, நீ எப்போ காத்தடிக்க சொல்றியோ அப்போ காத்தடிக்கும், எப்போ மழை பெய்யும் சொல்றியோ அப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் சொல்றியோ அப்போ வெயில் அடிக்கும்னு சொல்லி கடவுள் சொல்லி சொன்னார். கடவுள் வந்து இந்த வரத்தை இவருக்கு கொடுத்தனால அவர் காடு வந்து நல்லா பசுமையா செழிப்பா இருக்கு, அந்த நெல் எல்லாமே நல்லா விளைஞ்சு வந்துருச்சு. இதை பார்த்து அந்த விவசாயி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரோட காடு மட்டும் செல்வ செழிப்பா இருந்துச்சு, மற்ற காடுல வந்து தண்ணி இல்லாம, காத்தடிக்காம, வெயில் அடிக்காம பாதி காய்கறியெல்லாம் அழுகி, பாதி காய்கறியெல்லாம் கெட்டு போய் அந்த இடமே தரமட்டமா இது வறட்சியா இருந்து. இந்த பெரியவரோட பக்கத்து காட்டுல வந்து தேவைப்பட்ட நேரத்துல மழை அடிக்காம, காத்தடிக்காம, வெயில் அடிக்காம பாதிக்கிறது நல்லா இருந்தும் பாதிக்கிறது அழுகி போய் இருந்துச்சு. இந்த பெரியவரோட காட்டுல வந்து அந்த கருதெல்லாம் விளைஞ்சு முத்தி இருக்கு. இவர் வந்து கருதருக்கு ஆள் கூப்பிட போறாரு. அந்த பெரியவர் வந்து அந்த வழியா போகும்போது ஒரு கருதை புடுங்கி அதை நசுக்கி ஊதி பாக்குறாரு, அது நல்லா இருக்கா இல்லையான்னு. அது நல்லா இருக்கு, வந்து முத்து முத்தா இருக்கு. அந்த கருதை வந்து நல்லா இருந்துச்சு, ஆனா அதுல வந்து பசுமை பால் இல்ல. பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு, சாப்பிடறதுக்கு நல்லா இல்ல. அழுகி போன மத்த காட்டுல எல்லாம் வந்து அந்த விவசாயி வந்து பாதி கருதை எடுத்து பார்த்தாராம், அந்த கருதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. அந்த கருது வந்து பசுமை பாலோட இருந்துச்சு, சாப்பிடறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்து. இதை பார்த்தோன்னே இந்த விவசாயிக்கு கோவம் வந்து திருப்பி கடவுளை நாரு. அந்த பெரியவர் வந்து, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு வந்து ரொம்ப திட்டவிட்டியும் கடவுள் வந்துட்டாரு. அதுக்கு அந்த கடவுள் சொன்னாரு, நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டே, நான் எதுவுமே பண்ணல, நீ சொன்ன நான் சொன்ன வரத்தை உனக்கு கொடுத்துட்டே, நான் உனக்கு கெடுதல் நினைக்கல கடவுள் சொன்னாரு. அந்த பெரியவர் சொன்னாராம், அழுகிருக்க காட்டிலையும் பாதி கருது எல்லாமே நல்லா இருக்க காட்டிலையும் நல்லா இருக்கு, என்னது எல்லாமே செல்வ செழிப்பா இருக்கு, என்னதுல மட்டும் பசுமை பால் இல்ல, பசுமை பால் வந்து அந்த கடவுள்கிட்ட சொன்னார். அவரு பக்கத்து காட்டுக்காரங்க வந்து, என்கிட்ட பாதி மழை அடிக்குது, பாதி வெயில் அடிக்குது, இந்த மாதிரி எதுனா தேவைப்படுற நேரத்துக்கு காத்தடிக்கணும், தேவைப்படுற நேரத்துக்கு மழை அடிக்கணும், தேவைப்படுற நேரத்துக்கு வெயில் அடிக்கணும்னு வந்து அவங்க கேட்கல. அதனாலதான் அவங்க கருது பாதி அழுகிருந்தாலும் பாதி கருகு வந்து நல்லா பசுமை பாலோட இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், நம்மளோட தன்னம்பிக்கையை வந்து வளர்த்து. இந்த கதைக்கு இதுதான் அர்த்தம். தேங்க்யூ.
இப்போ உங்களுக்கு நான் ஒரு காமெடி சொல்ல போறேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கும் நகைச்சுவைக்குமே ஒரு ஒத்துமை இருக்கு. அது எந்த மாதிரி அப்படின்னா, எவ்வளோ பெரிய மன இறுக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து மெல்லிய இசை, நல்ல இனிமையான பாடல் கேட்கறது, இன்னொன்று நகைச்சுவை. இந்த ரெண்டுந்தே நம்மளோட டிப்ரெஷன், அழுத்தம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது. இப்போ இன்னைக்கெல்லாம் காலம் வந்து ரொம்பவே மாறிப்போச்சு. இப்படிதான் கடையில் ஒரு நண்பர் வந்து மிக்சி வாங்க போயிருந்திருக்காரு. மிக்சியை வந்து வீட்டுக்கு வந்து அவரும் சுவிட்சை போட்டு சுத்த வைக்கிறாரு, அது என்ன சுத்துது, ரிவர்ஸில் சுத்திக்கிறோம். என்னடா இது தலைகளாக சுத்துதுன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, ரீமிக்ஸியா அப்படின்னு சொல்றாரு. எது இதுலாம் எதை கொண்டு வராங்க பாருங்க. இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த சபையில இந்த மாதிரி எல்லாம் பாடுவாங்க. அப்ப கீழ இருந்து கிண்டல், பயங்கரமான கிண்டல் அடிப்பாங்க. அது எப்படி கேளுங்க. ஒருத்தர் பாடி இருந்திருக்காரு, பாட்டும் நானே, அது எப்படி 1 மணிக்கு பாடி இருந்திருக்காரு, பாட்டும் நானே, பாவம்னு நானே அப்படின்னு சொல்லி பாடி இருந்திருக்காரு. கீழே இருக்கவே வேமா கைய காமிச்சு, பாட்டு மட்டும்தான் நீ பாவம் நாங்கதே அப்படின்னு இருந்திருக்கேன். இவர் அந்த இடத்துல அந்த பாட்டை செலக்ட் பண்ணி இருந்திருக்காரு. இப்பெல்லாம் அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இதுல சந்தோஷம். அதுல இந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன சந்தோஷம், அவங்க பேசினாத்தே கவிதையா பேசுறது. சொல்றது என்னத்த பேசு, அதுதான் ஒரு கவிதை உருவாக்கிடுறாங்க.
அடியே அஞ்சலி, அடியே அஞ்சலி, அந்த ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு வந்தாரு சமையல் வேலைக்கு, நம்ம கேட்டிருந்தோம்ல அடி, வேலை எல்லாம் வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு செலவு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அது சம்மந்தமா பேசிருந்தி ஒரு ஆள் வந்து இப்ப வந்து சமையல் வேலைக்கு வந்து கூப்பிட்டாரு. கூப்பிடவும் நான் வந்து என்னோட சேர்த்து ஒரு மூணு பேர் கூப்பிட்டாருடி, கூப்பிடவும் வாடி போயிட்டு வருவோம் நம்ம சமையல் வேலைக்கு.
சரிடி வசந்தி, போயிட்டு வருவோம். வீட்டுலதான் குழம்பு தண்ணி காசு இல்லாம ஆன சோறு ஆன குழம்பு வாங்கி சாப்பிட முடியல. அங்க விசேஷ வீட்டுல போயிட்டாது வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், வயிறார சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும், போயிட்டு வருவோம்.
அடிப்பாவி என்னடி இப்படி சொல்ற, அங்க போய் வேலை பார்த்தாதான் உனக்கு தெரிய போகுது, நீ ரெண்டு வேலை சாப்பாடு நினைச்சு நீ போற, அவங்க சக்கைய பிழிஞ்சிட்டு விட்டுருவாங்கடி நம்மள,
சக்கைய புழிஞ்சிருவாங்கன்னு சொல்ற. அப்ப மத்த வேலையை மட்டும் உட்கார வச்சுட்டாங்க, சாப்பாடு போட போறாங்க. காட்டி வேலைக்கு போனா வெயில் தாங்க முடியல, கம்பெனி வேலைக்கு போனா சூட்ல நிக்க முடியல, எல்லா வேலையும் கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தாண்டி, நம்ம பொழப்பையும் பாக்கணும்ல, போவோம் பரவாயில்லவா போகலாம், நாலு வேலை தானே, நினைவுக்குள்ளே இருந்து பாத்துட்டு வந்துருவோம். அப்புறம் நீ என்ன செய்யறது, வேற வழி இல்லையே.
இன்னொரு ஆளை வேற கூப்பிட சொன்னா, நான் போய் பிரவீனாவை போய் கூப்பிடுறேன்டி. பிரவீனாவை போய் கூப்பிட்டு போய் கேட்டதுக்கு பிரவீனா சொன்னா, பிள்ளை பாக்குறதுக்கு எனக்கு ஆள் இல்ல, அதனால வர தோதுலேன்னு சொல்லி சொல்லிட்டாடி. பெண்ணா நீயும் நானும் மட்டும் தாண்டி போகணும், அந்த அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்றேன்டி, காலையில வெள்ள நம்ம போலாண்டி வேலைக்கு. அஞ்சலி, அடி அஞ்சலி, அஞ்சு மணி பஸ் உள்ள போயிருக்குடி, சீக்கிரம் வாடி, நான் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போயிட்டே இருக்கேன், சீக்கிரம் வந்துருட்டி இல்லடி, பஸ்ஸுக்காரவனை விட்டுட்டு போயிருவேன். அவங்க கிட்ட சொன்னோம்னா பயங்கரமா பிடிச்சி திட்டுவேன், செத்த நேரம் இருங்கன்னு கூட பயங்கரமா பிடிச்சி திட்டுவேன். பிரி டிக்கெட்டுக்காரங்க வேற இது வேற, சீக்கிரமா வாடி.
சரி வசந்தி, நீ போய்கிட்டு இருக்கு, நான் பின்னாடியே வந்துடுறேன். அதுக்குமே பஸ் எடுத்தா கூட பஸ்ஸை நுப்பாட்டிரு, நுப்பாட்டிருன்னு சொல்றேன், எங்க நுப்பாட்ட போறாங்க, எனக்கு இந்த பிரி பஸ் விட்டாங்களோ அன்னையில இருந்து நமக்கு மதிப்பே கிடையாது. முந்தையெல்லாம் இடையில மறைச்சா கூட பஸ்ஸை நுப்பாட்டுவாங்க, இப்ப ஸ்டாப்ல போய் பஸ் நிக்கும் போது ஏறினாதே, அடுத்து போய் ஏற
நேராயிருச்சு.
எடி கடையில டீ குடிச்சிட்டு போவோமா, காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது.
ஏண்டி அங்க மகாலே போட்டு கொடுப்பாங்க, நம்ம போய் அங்க போய் போட்டு குடிச்சுக்கலாம், எதுக்கடி அந்த காசை வேஸ்ட் ஆக்குற, 50 ரூபா அடி போட்டு காசு போய் செலவழிச்சுக்கணும், வாடி அங்க போயிருவோம். நம்ம பஸ்ல என்னன்னா ஆட்டோக்கு போற கூட அந்த காசை ஆயிக்கிறோம் டி, சரி வாடி போலாம் நம்ம.
ஆமாடி நீ சொல்றது ரைட்டு தாண்டி, வெட்டியா எது காசு செலவழிச்சுக்கிட்டு அங்க போய் நம்ம போனா டீ போட்டு கொடுப்பாங்க, குடிச்சிருவோம் நம்ம போட்டுக்கிருவோம், அந்த காசு பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய்க்கலாம், அடி ஆட்டோ செலவுக்கு ஆயிக்கிறோம். நம்ம அந்த 50 ரூபா செலவழிக்க யோசிக்கிறேன், அவன் டெய்லியும் குடிச்சிட்டு வந்துறானே, அவனுக்குலாம் எதுவுமே தோண மாட்டேது, அதே மாதிரி நம்மள இருந்தா பிள்ளை குட்டி எல்லாம் எப்படி பாக்குறது, என்ன செய்யறது. சரி வா, காலையில ஏதாவது நினைச்சு பேசினா நெஞ்சு வழியே வந்துடும், போய் வேலையை பாப்ப.
சரிடி, ஒரு வழியே தேடி மண்டபத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். சரி வாடி நம்ம போவோம் நம்ம. சரி வாடி, டீயை குடிச்சிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு வருவோம் வாடி.
ஆமாடி, காலையில நாளா 3 மணிக்கு எழுந்துச்சு, சோறு காய்ச்சி குழம்பு வச்சு நீ 2 நாள் வாங்கிட்டு வந்துடும், பிள்ளைய துணிமையெல்லாம் துவைச்சு போட்டு 5 மணியே ஆயிடுச்சு. அங்க பாத்ரூம் போகும் நேரம்ல பாத்ரூம் போக முடியாதுன்ட்டு வேமா வந்துட்டேன். இங்கேயாவது 2 நாளைக்கு வந்து நம்ம வந்து பாத்ரூம் போய்க்கலாம், நமக்கு அந்த பிரச்சனை இல்ல. நீ ஊருக்கு போனா அது ஒரு பிரச்சனையா இருக்கு, தொல்லையா இருக்கு, காட்டை பக்கம் போது இருட்டுலயே போக வேண்டியதாக்கு, வெளிச்சமா வெளிச்சத்துல போக முடியல, என்ன செய்யறே தெரியல, இப்படியே குழப்பம் போயிருமோ என்னமோன்னு தோணுது. சுத்தி வேற காடா இருக்கு, அது ஆம்பளையால அங்கிட்டுதான் வர்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன செய்யறன்னு தெரியல, என்ன பண்ணணுமே தெரியல, இப்படியே நம்ம குழப்பம் ஓடி போயிருமோ, நம்ம பிள்ளைய தலைமுறையும் இப்படியே ஆயிருமோ நினைச்சா ரொம்ப ஒரு பயமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு.
ஆமாடி நீ சொல்றது எனக்கு
எட்டு மணி நேரம் தூங்கினாலே உடம்புக்கு நல்லதுன்றாங்க. நம்ம எங்க நம்ம கிறுக்க பாதி கஷ்டத்தை நினைச்சு பாதி நேரம் தூங்க முடியல. இதே நினைச்சு முக்காவாசி தூங்க முடியாம அதனால நமக்கு பாதி நோக்காடு வந்துரும் போலடி. ஆமாடி, இதுக்கு என்னடி செய்யறது, ஒரு வழியும் தெரியல. ஓட்டு கேட்டு வரமா மட்டும் உனக்கு அது செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன்னு சொல்லி வராங்க. கடைசியில ஓட்டு போட்டு வந்துரும் போலடி. ஆமாடி, இதுக்கு என்னடி செய்யறது, ஒரு வழியும் தெரியல. ஓட்டு கேட்டு வரமா மட்டும் உன
போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளும் என்னான்னு கூட எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நம்மளும் காலம் பூரமும் இந்த மாதிரி வந்து போயிட்டே இதை நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இதை போய் யார்கிட்ட நம்ம போய் பொது கழிப்பறை வந்து கட்டித்தரதுக்கு யாரை போய் பார்க்கணும், யார்கிட்ட கேட்கணும் கூட நம்மளுக்கு தெரியலை. தெரிஞ்சாலும் நம்மளுக்கு இன்னும் வந்து உதவியாகவே இருக்குது, அவங்ககிட்ட போய் நம்மளும் போய் பேசலாண்டி.
எப்படி வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டீங்க. மூணு பேர் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போதே நான் விஷயம் தெரிஞ்சு வந்தேன். நீங்கள் ரெண்டு பேரும் முன்னுக்கே வந்துட்டீங்க போல.
ஆமாடி
ஆமாடி, இப்போதானே வந்தோம் நாங்கள். அதாண்டி மூணு பேர் கூப்பிட்டோங்கடி வேலைக்கு. அதான் பிரவீனாவை கூப்பிட்டேன், பிரவீனா வந்து எனக்கு தோதுலேன்னு சொல்லி சொல்லிட்டவில. அப்புறம் என்ன பண்ண சொல்லி உனைய கூப்பிடலாம்னு நினச்சி, சரி நீ உனட்டும் சொன்னால் நீ வேலைக்கு எங்கன்னாச்சும் போயிருப்பேன்னு நினச்சி நான் உனைய கூப்பிடாம நானும் போயிட்டு வந்துட்டேன்.
வீட்டில் வந்து பார்த்தேன் நீ உனைய ஆளை காணும், அதனால நாங்கள் ரெண்டு பேரும் லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டோம். அப்படி அப்புறம் எங்களையும் வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்லை.
சரி சரி, என்ன என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ புறணி பேசிக்கிட்டு இருந்தீங்க, யாரை பற்றி பேசுனீங்க?
புறணி எங்கடையும் பேசுகிறோம், நம்ம கஷ்டப்படுற பாத்ரூம் போதைக்கு எப்படிலாம் திண்டாடிக்கிட்டு இருக்கோமோ அத்தனை ரெண்டு பேரும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தோம். யாரை பார்க்கணும்னு தெரியலன்னு அவன் சொல்கிறான், நானும் போய் என்ன பண்ணணும் எது வந்து ஒன்றுமே தெரியலை எங்களுக்கு.
ஏன்டி முட்டாச்சிருக்கீங்களா? அவங்க தான் அந்த சங்க ஆதித்தமிழர் சங்கத்திலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க இல்லை, வந்து கூட்டம் மாதம் மாதம் நடத்துகிறாங்க. கிராம சபை கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, மனு கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக அடுத்து நீ யாரை யாரை பார்க்கணும்னு அவங்க வழிமுறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கீங்களா இல்லை வெளியூரில் தானே இங்கே வந்துருந்துருக்கீங்களா?
ஏடி எங்களுக்கு என்னடி தெரியும், நாங்கள் சமையல் வேலைக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே தங்கிடுறோம். வேலைக்கு போயிட்டு வந்து மாறினா வந்து வேலைக்கு வீட்டு வேலையை முடிச்சு பேசாமல் படுத்துடுறோம். உனக்குன்னா வீட்டில் இருக்க எல்லாமே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும் நீ சொல்ற? நீ சொல்லும் போதே இப்போ ஆயத்தம சங்கம்ன்றது எங்களுக்கு தெரியுது.
அப்படியே தெரியாம தெரியாம இருங்க, அவே புருஷனை இவன் இழுத்துட்டு போனா, இவன் புருஷனை அவன் இழுத்துட்டு போனா, அந்த கதைதான் நடக்குமே தவிர யார் வரா என்ன கேட்குறா என்ன பேசுறாங்க அதெல்லாம் ஒன்றும் காதில் போட்டுக்கிறாங்க. பாத்ரூம் இல்லை பாத்ரூம் இல்லை, நெஞ்சு நெஞ்சா அடிச்சா பாத்ரூம் வந்துருமா? அதுக்கு யாரை போய் பார்க்கணும், எங்கே போக
ஒரு
எங்கே பார்க்கணும் கொஞ்சம் சொல்லு, அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் தான் கூட அடிச்சு கேளு நீங்க.
சரி அவங்கள வர சொல்லுடி, வேண்டாம் பேசி கேட்போம் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ண்டு.
அதுதான் சட்டப்பயிற்சி நடத்த நாளைக்கு வர்றோம்னு இருக்காங்கல்ல, அப்போ எல்லா பிரச்சனையும் எல்லாமே சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பூரா வேலையை வெள்ளனை முடிச்சுட்டு வந்து உன் குண்டிகளை வச்சு உக்காந்தாத்தே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும், நம்ம கேட்டுட்டு நமக்கானதை வாங்க முடியும். அவ போனா இவ போனா இவ வரல அவ வரலன்னு சொன்னால் அப்போ உக்கார வேண்டியதே நம்ம.
சரி யார் வந்தாலும் வரலாட்டி நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சட்டப்பயிற்சி கூட நடக்கும்போது நாங்கள் வந்து தவறாமல் கலந்துக்கிறோம், இதை பற்றி அந்த அக்காட்ட பேசணும்.
சரிடி நானும் கண்டிப்பாக வந்து வரேன்டி.
சரி அந்த அக்கா நாளைக்கு வருவாங்க, அந்த அக்கா கிட்ட வந்து நம்மளோட தேவையை எப்படி இதை வாங்குறதுன்னு சொல்லி கேட்போம்.
வசந்தி அக்கா, வசந்தி அக்கா என்ன பண்ணுறீங்க?
வாங்க, எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? வாங்க, இப்போ எங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருந்தேன் இன்ன வரைக்கும், உங்களுக்கு நீங்களும் அதே தோதாக வந்துட்டீங்க. பொது கழிப்பறை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பேசிகிட்டு இருந்தோம் அது சம்மந்தமாக.
சரி வசந்தி அக்கா, பொது கழிப்பறை இல்லைன்னு தான் பேசிகிட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் நான் படிப்படியாக சொல்கிறேன் அக்கா. கிராம சபை கொடுத்துக்கமா அரசியல் நாலு தடவை நடக்குது, நாங்கள் மனு கொடுக்குறேன், தொடர்ந்து போய் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. கொடுக்குறீங்க, பஞ்சாயத்து தலைவர் எடுத்து கேட்க மாட்டேன்றீங்க. அவங்க தீர்மான நோட்டில் ஏற்றுறாங்களா ஏற்றலையான்னு கேட்க மாட்டேன்றீங்க. சரின்ட்டு அட்டன் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் வந்துடுறீங்க. அந்த பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்தில் வந்து அது வந்து நம்ம தேவைகள் வந்து கேட்குற இடம் தான் அந்த இடம். நம்ம பயப்படலாமல் கேட்கலாம், நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பஞ்சாயத்து தலைவர் பதில் சொல்லி ஆகணும். அவருக்கு அந்த இடத்துல கடமை இருக்குது. நம்ம தான் வந்து பயந்துட்டு வந்துடும், நம்ம கேட்டு என்ன சொல்லிடுவாங்களோ ஏது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம தான் பயந்துட்டு வந்துடும். இப்போ பொது கழிப்பறை இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ மே 1 கிராம சபை கூட்டம் வருது. நான் கிராம சபை கூட்டத்துக்கு லெட்டர் பேர் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எல்லார் பேரும் சேர்ந்து போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து வேணும், இதை கிராம அதாவது தீர்மான நோட்டில் ஏற்றுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி அவர் ஏற்றிட்டாருன்னு வைங்க, ஏற்றிட்டு நம்மளுக்கு கட்டி கொடுக்கலன்னா நீங்கள் போய் நேராக போய் கிராம நிர்வாக அதிகாரியை கேளுங்க. ஆனால் பஞ்சாயத்து ஏற்றிட்டு அவர் நம்ம போய் பஞ்சாயத்தில் கேட்கும்போது அவர் இடையிலன்னு சொன்னாருன்னா நீங்கள் போய் கிராம நிர்வாக அதிகாரி அதாவது விவிஓவை போய் கேளுங்க, அங்கிருக்குள்ள புறம்போக்கு இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அவர் இருக்குன்னு சொன்னாருன்னு சொன்னால் அவர்கிட்ட அந்த சர்வே எம்பரை வாங்கிட்டு நம்மளுக்கான வந்து இடம் அவர் வந்து உசிலம்பட்டியில் இருக்குது, ஆதி திடாவிடன் நலத்துறை, அங்கே போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்போம். இந்த மாதிரி புறம்போக்கு இடம் இருக்குது, எங்களுக்கு பொது கழிப்பறை கட்டி கொடுங்கன்னு கேட்போம். அவங்க சரிம்மா கட்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் வந்துடுவோம். அப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க கட்டி கொடுக்கலையா, இடம் அவங்களே கொடுக்கலையா அப்படின்னா மறுபடியும் போய் நம்ம சங்கம் இருக்குது, நம்ம இன்னும் பல்ல நம்ம சங்கம் மாதிரியே நிறைய தொழிற்சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தோடு இணைஞ்சு நம்மளுக்கு நம்ம சங்கத்தில் வந்து தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான கூட்டமைப்புன்னு ஒரு சங்கம் நம்மளுக்கு மேலான சங்கம் இருக்குது. எல்லா சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடம் கவர்மெண்ட்டே கொடுக்குற மாதிரி ஒரு இடம் கேட்டு நம்மளுக்கான பொது கழிப்பறையை அங்கே நம்ம கட்டிக்கிடுவோம். நீங்கள் முதல்ல ஒற்றுமை இறங்க இணைந்து செயல்படுவோம்க்கா. நன்றிக்கா வசந்தி அக்கா. நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, கிராம சபை கூட்டத்தில் கண்டிப்பாக போய் மனு கொடுங்கக்கா.
சரிங்கக்கா, நான் கண்டிப்பாக கொண்டு போய் மனு கொண்டு போய் கொடுக்குறோம்க்கா.
அக்காமார்களே அண்ணன்மார்களே, இதுவரைக்கும் அழகாபுரி கிராமத்தில் நடந்த இலவச சட்டப்பயிற்சி பற்றி கேட்டீங்க. அதே மாதிரி உங்கவுங்க ஊர் பற்றின தகவல்களையும் கோரிக்கைகளையும் என் மூன்று எழுத்தி உடனே பதிவு செய்யுங்க. உங்கள் குரலையும் நம்ம குரலில் கேளுங்க.